உம்முடைய சமூகம் எமக்கு சந்தோஷம் ஆண்டவர். ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், இந்த நாள் நல்லதப்பா. உம்முடைய சமூகம் எமக்கு மேலானது ஆண்டவர். இந்த நாள் எமக்கு போதுமானது ஆண்டவரே. துன்பத்தின் பாதையிலே நடத்தி வந்தவரே, துயரத்தின் பாதையிலே நடத்தி வந்தவரே, தண்ணீரின் பாதையிலே நடத்தி வந்தவரே, கலந்து போன நேரங்களிலே நடத்தி வந்தவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் எல்லாரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய இன்ப பிரச்சனத்திற்காய் ஸ்தோத்திரம். என்ன சரி, நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் நாலாவது அதிகாரம். ஆதியாகமம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆதியாகமம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆவேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
அப்பொழுது
கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கேட்கறதை நாம் பார்க்க. இங்க ரெண்டு பெயர் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தார்கள்? காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ரெண்டு நபர் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். எல்லாருடைய நோக்கமும் என்ன தெரியுமா? தேவன் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும், தேவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய நோக்கமும் அதுதான், உங்களுடைய நோக்கமும் அதுதான் என்று. என்ன தெரியுமா, நாம் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை அல்லாவிட்டால், நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியம் அல்லாவிட்டால், நாம் தேவன் ராஜ்யமாக செய்கிற எதையும் தேவன் என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்காதது ஒன்றிலையும் பிரயோசனம் இல்லையே. ஆகையினால எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு என்ன தெரியுமா? தேவன் நாம் செய்கிற காரியத்தை அங்கீகரிக்க வேண்டும். ரெண்டு நபர் தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள், பலியை கொண்டு வருகிறார்கள். தேவன் இதை அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். தெரியுமா, பலியை அங்கீகரிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு தாராளமாக வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. எங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு வேதத்தில் தாராளமாக இடம் இருக்கிறது. ஆகையினாலே இவர்கள் ரெண்டு பேருடைய நோக்கமும் எப்படி தெரியுமா? தேவன் என்னுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் துதி ஆராதனை செய்தோம். எங்களுடைய நோக்கம் என்னது? ஆண்டவர் அதை அங்கீகரித்தார், அதை முகர்ந்து கொண்டார். பழையற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பலிகளை அவர் முகர்ந்து கொண்டார். தேவன் இறங்கி வருகிற ஒரு நேரம், தேவன் சபையிலே உலாவி வருகிற ஒரு நேரம் எது தெரியுமா? பலிகளை செலுத்துகிற பொழுது, தோத்திர பலிகளை இடுகிற பொழுது, காணிக்க பலிகளை இடுகிற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? இறங்கி சபையிலே உலாவி வருகிற ஒரு நேரம் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இங்கே இருவர், ஆவேல் தன் மந்தையில், அதை வாசிங்க, நாலாவது வார்த்தையிலிருந்து வாசிங்கள்.
ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
ஆவேல் என்று ஒரு மனுஷன், அவை என்ன செய்தான் தெரியுமா? தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிற பொழுது அதிலே சிலவற்றை தெரிந்து கொழுமையானதை தேவனுக்கு கொண்டு வந்தான் சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு மேல் வசனத்தை வாசியுங்கள்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
இங்க சில நாளுக்கு பிப்பு அவன் நிலத்தின் கனிகள்ல ஒரு சிலதை தேவனுக்கு கொண்டு வந்தான். ரெண்டிலையும் வித்தியாசம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது, மற்றது ஏனோ தானோ என்று சொல்லி தேவனுக்கு பலியை கொண்டு வருகிறது. இது ரெண்டிலையும் தேவன் கண்ணோட்டமாக இருக்கிறவர். நாம் எந்த நிலைமையிலே செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பது தேவனுக்கு முக்கியமானது. ஆகையினாலே இங்க இருவர் ரெண்டு பேரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிற பொழுது தேவன் ஒருவனை அங்கீகரித்தார், ஒருவனை புறக்கணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறது ஏனோ தானோ என்று செய்துவிடக் கூடாது. ஊழியத்தை குறித்தும் கடந்த முறை நாம் பேசிக்கிறேன். அசட்டியாக எங்களுடைய ஊழியத்தை நாம் செய்துவிடக் கூடாது, அசதியாக செய்துவிடக் கூடாது. ஊழியம் தானே என்று சொல்லி செய்யணும் என்பதற்காக நாம் செய்துவிடக் கூடாது. அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை செலுத்துகிற பொழுது அதை கவனத்தோடு செலுத்த வேண்டும், தெரிந்து செலுத்த வேண்டும், தெரிவு செய்து செலுத்த வேண்டும், ஆராய்ந்து செலுத்த வேண்டும், கட்டறிக்கண்டு பயத்தோடு செலுத்த வேண்டும். ஏதோ நாம் காணிக்கை செலுத்துகிறோம்னு சொல்லி வந்து தூக்கி அறுக்கிலே போட்டு விட்டு நாம் கடந்து செல்லக்கூடாது. அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏதோ என்னவோன்னு சொல்லி தூக்கி நாம் போட்டு விட்டு விட்டு கடந்து செல்லக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும். இங்கே ரெண்டு நபரும் வந்து தேவனுக்கு என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு எல்லாருடைய நோக்கம், அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன? தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் அப்பா, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் என்னை நடத்த வேண்டும் என்பதுதான் இருவருடைய நோக்கம். ஆனா ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நல்லதை தெரிவு செய்தார், தேவனுக்கு பிரியமாக இது இருக்கணும். மலையிலா ரெண்டு விதமாக நாம சந்தையில போய் சாமான் வேண்டுகிற பொழுது ரெண்டு விதமாக பார்ப்போம் பாருங்க. ஒன்று நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். மற்றது எப்படி ஃப்ரெஷ்ஷா இல்லாத எதையும் நாம எடுத்துட்டு போக மாட்டோம் வீட்டுக்கு. நல்ல பச்சையா இருக்கிறதை தான் நாம தெரிவு செய்தோம். நமக்கே நம்முடைய காரியத்திலேயே நமக்கு தெரிவு செய்தல் இருக்கும் என்று சொன்னால் தேவ காரியத்திலே அது கட்டாயமாக இருந்தாக வேண்டும். நாம சந்தைக்கு போகிற பொழுது பழுதானவற்றை நாம் எடுத்துக்கொண்டு வரமாட்டோம், கொண்டு வரவே மாட்டோம். எவ்வளவு மலிவாக போட்டாலும் கூட அதுலயும் நாம இன்னும் மலிச்சு ஏதாவது வெட்டி கொத்தி ஏதாவது செய்யலாம் என்று புடுங்கிட்டு போவே ஒழிய பணத்தை கொடுத்து நாம் யாரும் பழுதானவற்றை நாம் வேண்டி செல்வது கிடையாது. ஆனா தேவனுடைய சமூகத்திலே பேரும் சொல்லுகிறது காணிக்கு தேவனுடைய சமூகத்திலே அது பரிசுத்தமாக இருக்கிறதா? பரிசுத்தமானதுண்டு, அதை நாம் ஆராய வேண்டும். அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து இது நான் தேவனுக்கு செலுத்துகிறது சரியாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு நாம் இதை செலுத்துகிறோம் என்ற அந்த கவனம், அந்த பயம், அந்த பக்தி நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
ஆண்டவருடைய சமூகத்திலே பழுதற்றதானவைகளை அவர் அங்கீகரிக்க, பழைய ஏற்பாட்டிலே நீங்க முழுத்திலும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டில எந்த விதமான காயம் கூட இருக்கக்கூடாது, அதைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இருந்ததுல ஏதோ ஒரு கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல போட்டான். இன்னும் அவன் ஆராய்ந்து பழுது பார்த்து எது சரி எது நல்லது தேவன் அங்கீகரிப்பாரா இல்லையா என்ற ஒரு பயபக்தியோடு தேவனின் சமூகத்துக்கு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு காணிக்கு செலுத்துகிற பொழுது என்ன சிந்தித்து செயல்படுகிறோம், என்ன யோசித்து செய்கிறோம்? ஏதோ நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் காணிக்கு பெட்டிக்கு பக்கத்துல இருந்து பேசுகிறார், அதை கவனித்து பார்த்து கொண்டு இருந்தார், அதன் மீது அவர் நோக்கம் உள்ளவராய் இருந்தார் இல்லையா? ஆகினாலே நாம் என்ன நினைவிலே தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோம்? காணிக்கை எவ்வளவு என்பதை தேவன் பார்க்கவில்லை, எப்படி நாம் செலுத்துகிறோம் என்பதை பார்க்கிறார். நீங்க வேதத்தில் நீங்க பார்க்கலாம், ஏராளமாக தாராளமான இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் காணிக்கை எவ்வளவு என்பதை விட எந்த உள்ளத்தில நாம் என்ன மனநிலைமையிலே அதை செய்கிறோம் என்பதை பார்க்கிறார். அதுதான் முக்கியம் தேவனுக்கு. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது அது அடுத்த பிரச்சனை, அது அடுத்தது ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆனா நாம் எந்த நிலைமையில இருந்து காணிக்கை கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம் என்பதே தேவனுக்கு முக்கியமாக இருக்கு. ஆகையினாலே இவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகத்தில் கொழுந்து காணிக்கை கொடுத்த பொழுது தேவன் என்ன செய்தார்? ஒருவனை ஆசீர்வதித்தார், ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. ஒருவனை அங்கீகரித்தார், ஒருவனை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இதன் நிமித்தம் என்னவாயிட்டுன்னா அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பொழுது, காணிக்கை செலுத்துகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? தெரிவு செய்து அதை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதை பரிசுத்தமாக அதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் அநேக தடவை செய்கிற காரியம் என்னவெனில், காணிக்கு என்ற உடனே நாம் தங்கட பாட்டுக்கு பாக்கெட்ல வைத்து அங்கே எடுத்து இதை எடுத்து போட்டு விட்டு போகிறோம். இதுதான் நம்முடைய 90 விதமான வழக்கமாக இருக்கிறது. இதை உண்மையில்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறது என்பது அதிலே ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டியது அவசியமாமே. அதை நாம் தெரிந்து இது இவ்வளவு நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், இது இவ்வளவுத்தை நான் கர்த்தருக்கு இன்றைக்கு காணிக்கையாக போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பயபக்தியோடு அதிலே செயல்படுவதையே தேவன் அங்கீகரிக்கிறதும் தேவன் எதிர்பார்க்கிறதொன்றும் தேவன் ஆசீர்வதிக்கிறது ஒன்றும் ஆகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாங்களும் கூட ஒரு சில வேளைகளிலே காணிக்கையே கொண்டு வருகிறதில்லை. நான் பல தடவை காணிக்கை வேணுமென்று அல்ல, அவசரத்திலே ஓட்டத்திலே என்ன செய்து விடுகிறோம், காணிக்கை அங்கங்கே வைத்து விட்டு வந்து விடுகிறோம் இல்லையா, எங்கேயாவது ஜக்கியத்தில் வைத்து விட்டு வந்து விடுகிறோம். அதனால என்ன செய்கிறோம், அதற்குரிய ஆயத்தம் நமக்குள்ளே இல்லாமல் போகிறது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் ஆராதனைக்கு வருகிற பொழுது ஆராதனையின் ஒரு பங்கு இது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது சில வார்த்தைகள் அவருடைய சன்னதியிலே நாம் வருகிற பொழுது காணிக்கையோடு வர வேண்டுமா. தேவனுக்கு இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 1:4 எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, அவர் சமூகத்துக்கு வருகிற பொழுது ஆடி பாடி துதிக்க வேண்டும். அதுக்கு மாத்திரமல்ல, அவருக்கு காணிக்கையும் கொண்டு வாங்க. வாசிப்புமா 1:16:29 வாசிங்கள், 29 இதே வார்த்தைகள் சங்கீதத்திலும் இருக்கிறது, இதை வாசிங்கள்.
கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க வருகிற நாம், தேவ சன்னதியிலே பாட வருகிற நாம் எப்படி வர வேண்டுமா, காணிக்கையை கொண்டு வர வேண்டுமா. தேவ சமூகத்தில் வருகிற பொழுது நாம் வெறுங்கையோடு வந்துவிட்டு போய்விடக் கூடாது. தேவ சமூகத்தில் வருகிற பொழுது கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், காணிக்கையை கொண்டு வர வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை தேவன் விரும்புகிறவர். இந்த பாருங்க, நமக்கு ஒரு தெரிந்த ஒரு நபர் ஒரு காரியத்தை விரும்பினா நாம் அதை வேண்டிக் கொண்டு போவோம், அதை கொண்டு போய் கொடுப்போம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறார், நாம் பாடுகிறதை தேவன் விரும்புகிறார், நாம் ஊழியம் செய்கிறதை நாம் தேவன் விரும்புகிறார், காணிக்கையும் அவர் விரும்புகிறார் என்பதை வேதத்தில் தாராளமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது யாரும் வெறுங்கையோடு வராதீங்க. ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஆண்டவரே இதுதான் என்னிடத்துல இருக்கிறது, இதையும் சமூகத்திலே நான் வைத்து விடுகிறேன். நான் ஒரு தடவை ஒரு செய்தி ஒன்று சொன்னேன், சிறு காரியத்தை வைத்து ஆண்டவர் பெருங்காரியம் செய்தார் என்று சொல்லி, சிறு சிறு காரியங்களை வைத்து தேவன் அதை ஆசீர்வதித்த பொழுது பெரிய அசாதாரணமான காரியங்கள் நடந்தது என்று சொல்லி ஒரு தடவை நான் பிரசங்கித்தேன் இல்லையா. ஆகவே நாம் கொண்டு வந்து போடுகிற 1 €வோ 2 €வோ வைத்து ஆண்டவர் தன் ராஜ்யத்தை கட்டுகிறவர், அவர் தன் ஜனத்தை சந்திக்கிறவர், இதை மாற்றவே முடியாது. ஆனால் நாம் சில வேளை நினைப்பது என்ன தெரியுமா, ஆண்டவரே 1 ரூபாய் இருக்கிறது, 50 சென்ட் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் ஒரு ஏழை தாயினுடைய காணிக்கையை மெச்சினார் என்பதை நாம் மறக்க கூடாது. அதை இதைத்தான் அவர் மெச்சினார் இல்லையா. பலர் வந்து இருக்கிறதுல இருந்து கொண்டு வர்றாங்க, இருக்கிறதுல இருந்து கொண்டு போடுறாங்க, நல்லது. ஆனா ஆண்டவர் மெச்சியது என்ன தெரியுமா, இந்த தாயிடத்துல இருந்தது இதுதான், அதையே போட்டுட்டாலே அதையே கொண்டு கொடுத்துட்டாலே என்று சொல்லி ஆண்டவர் அதை அதிலே சந்தோஷம் அடைந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நாம் பார்க்கலாம், மற்றவர்கள் உங்களை விட கூட போடலாம், மற்றவர் உங்களை விட குறைய போடலாம், அது அல்ல தேவனுக்கு முக்கியம். ஆனா நீ எந்த நிலைமையிலே தேவனுக்கு போடுகிறாயோ அதை வைத்து தேவனை ஆசீர்வதிக்கிறார். எந்த மனநிலைமையில இருந்து நாம் போடுகிறோமோ அதை வைத்து தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் வருகிற பொழுது சிந்தித்து யோசித்துக் கொண்டு வந்தேன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனக்கூட்டம் பில்லிசுயத்துக்கு ஏராளமாக பணத்தை கொட்டுகிறார்கள், மந்திரத்துக்கு ஏராளமான பணத்தை கொட்டுகிறார்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் பணத்தை கொட்டு கொட்டு கட்டுனா அதுல அவர்கள் கணக்கு பார்ப்பதும் இல்லை, கணக்கு வைப்பதும் இல்லை. ஆனால் தேவ ஜனங்களோ, கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்களோ, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு போடுவதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் வருகிற பொழுது சிந்தித்து நான் எனக்கு அது சிந்திக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் போனேன். என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவங்க அநியாயத்திற்கு எதையும் செய்கிறார்கள், ஆனால் தேவ ஜனங்களோ தேவராட்சியத்தை கட்டவும் ஏழை எளியவர்களை போஷிக்கவும் நாம் என்ன செய்கிறோம் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று யோசித்து அதையும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் இல்லாமல் செலுத்த நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நீயும் நானும் எதை செலுத்தினாலும் பரிசுத்தத்தோடு செலுத்த வேண்டும், பயபக்தியோடு செலுத்த வேண்டும், அதுதான் முக்கியமானது. இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிறது போதிக்கிறது அநேகர் விரும்புவதில்லை. காணிக்கை தசோபாகம் அல்லாவிட்ட இதை குறித்து போதிப்பதை அநேகர் போதிப்பதை இல்லை, கேட்பதற்கு அநேகர் விரும்புவதில்லை. நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, இந்த வருஷத்திலே ஆரம்பத்திலே உங்களை எவ்வளவு பலமாய் நான் ஆசீர்வதித்தது உண்மையோ, அதைவிட பலமாக இந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கிப்பேன். இது வேதத்தில் ஒரு பகுதியாகும். தேவன் இதிலே வைத்து சில காரியங்களை செயல்படுத்துகிறார். ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தல் பாத்தீங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து தேவன் பலமாக பிரசங்கித்து பலகமாக போதித்து நடத்துகிறதாக இருக்கிறபடியினால் இதையும் சபைகளிலே போதிக்கப்பட வேண்டியது அவசியமாமே. வெளிச்சத்திலே நாம் நடப்போம். இந்த வருஷத்திலே, கடந்த வருஷத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்திலே தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நாம் காணிக்கை செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:1 வாசிங்கள்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறியே அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வங்கிட்டு வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வங்கிட்டு வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்.
இங்கே நீங்க முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காணிக்கை, தெரிந்து கொள்ளப்படாத ஒரு காணிக்கை, தேவன் எப்படி அதை புறக்கணித்தார், அதை அங்கீகரித்தார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா. இங்கே நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லினால், பொய்யான ஒரு காணிக்கை, பொய்யான. எனக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு விருப்பம், அதாவது காணிக்கை செலுத்துகிற பொழுது தேவன் எப்படி ஆசீர்வாத, அதை விட இது எனக்கு முக்கியமாக தோன்றியது என்ன தெரியுமா, பொய்யான ஒரு காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பது அல்ல, பொய்யான ஒரு காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வது அல்ல. இங்கே இருவர் என்ன செய்தார்கள், தங்களுக்கு உரியது எல்லாம் வித்து தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து காணிக்கையில. ஆச்சரியம் என்ன வேண்டும் என்று சொன்னால், அனனியாவுக்கும் சப்புராளுக்கும் இந்த காணிக்கையை கொடுக்க சொல்லி யாரும் சொல்லல. ஆனா அவங்க எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும் இந்த காலத்துல செய்தபடியினால எனக்கு இந்த கடந்த நாட்கள்ல யோசித்தன தெரியுமா, மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி யாரும் செய்யக்கூடாது, அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நாம எதுவும் செய்யக்கூடாது. அதான் என்னுடைய உள்ளத்துல இருந்த ஒரு காரியம் பாருங்க. அனன்யா சப்பிரால் மற்றவங்க செய்கிறதை பார்த்து என்ன செய்தால், நானும் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி வித்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து என்ன செய்தாங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமான அந்த காணிக்கையில அவர்கள் பொய் சொன்னார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாமல் போய்விட்டது. பேதர் என்று கேட்கிறான், நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? எல்லாரும் யோசிப்பாங்க, நாங்கெல்லாம் யோசிக்கல இல்ல, காணிக்கை போடுகிற பொழுதும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்ல முடியுமா? காணிக்கை போடுகிறதையும் தேவன் அங்கீகரிக்காமல் தள்ளிவிட முடியுமா? ஆண்டவருக்கு அது பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே தள்ளிவிடும். ஐயோ, பரிசுத்தம் இல்லாத மனுஷனையே தேவன் தள்ளிவிடுவார், தள்ளிவிடுவார். ஆகையினால இவங்க ரெண்டு பேரும் பயபக்தியோடு வந்தாங்க. அசாதாரணமான ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது, அசாதாரணமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அசாதாரணமான எழுப்புதல் நடந்து கொண்டு மனுஷன் வர்றான் வர்றான் ஓடி வர்றான். தேவ சமூகத்திலே காலிக்கை வைத்து விட்டு கேட்கிறான், இவ்வளவுத்துக்கு தான், ஆமா இவ்வளவுக்கு இவ்வளவுதான் வித்தீங்களா, இவ்வளவுக்கு தான். ஐயா, நீ விற்க முதல்ல அது உன்னுடையதாக இருந்தது, வித்தது பிற்பாடும் உன்னுடையதாக இருந்தது, இப்பொழுது அது தேவனுடையதாக இருக்கிற பொழுது நீ பொய் சொல்வது தகுந்ததல்லது. நடந்தது என்ன தெரியுமா, உடனேயே இருவரும் மரித்தார்கள். காணிக்கையில போய் மறுக்கிறது, ஆண்டவரே காணிக்கையில போயா மனிதனை நீர் அடிப்பது, காணிக்கையில வந்து தெரியுமா, நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்ன. அவங்க அனனியா சப்ராலும் போய் என்ன செய்திருப்பாங்க, போஸ்டலுக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறோம் சொல்லி நினைத்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். எனக்கு தெரியாது அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. பொய்யை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார், பொய்யை தேவன் அங்கீகரிப்பதில்லை, பொய்யை ஒரு நாளும் தேவன் விட்டு வைப்பதில்லை. ஆகையினால் இவர்கள் வந்து தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார்கள், ஆண்டவரே இவ்வளவுத்துக்குத்தான் நாங்க விட்டோம், என்னிடத்திலே பொய் சொல்லவில்லை, தேவ ஆவியினிடத்திலேயே பொய் சொன்னாய், தேவ ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய். ஏன், இது பரிசுத்தமானதுண்டு. ஏதோ நாம ஏழைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க போறோம், இல்லாட்டா இலங்கையிலிருந்து ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறோம் என்பது இல்லை காரியம், அது இல்ல காரியம். அநேகர் அதைத்தான் நினைத்து கொள்ளுகிறார், நாம இலங்கைக்கு உதவி செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு, அது இல்ல காரியம், அது தேவனுடையது, அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. அதை பயபக்தியோடு செயல்படுத்த வேண்டும். அதை பரிசுத்தத்தோடு செயல்படுத்த வேண்டும். அதனாலே இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செய்தாங்க தெரியுமா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தேவ சமூகத்தில் இருந்து பச்சை பொய் சொன்னாங்க பாரு, பச்சை பொய் சொன்னாங்க பாரு, எவ்வளவுக்கு தான் வித்தோம் காணிக்கை. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
வஞ்சிக்கப்பட்ட ஒரு காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டான். பரவாயில்ல, நான் கொண்டு வந்து கொடுக்கலாம், நான் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல வைக்கலாம், காணிக்கை காணிக்கையாக வைக்கலாம் பாருங்க. ஆனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு காணிக்கை தேவன் அங்கீகரிப்பார் என்பதற்கு வேதத்துல இடமில்லை. அதுக்கு பிற்பாடவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அது ஒரு பக்கம். முன்னுக்கு என்ன செய்ய, இருவரும் சேர்ந்து வஞ்சித்தார்கள். தேவனுடைய காரியத்தில் வஞ்சனை உள்ளவர்களாய் இருக்காதிருங்கள். தேவ ஊழியத்திலே, தேவராட்சியத்திலே, தேவனுடைய ஆராதனையிலே, தேவனுடைய பரிசுத்த காணிக்கையிலே யாரும் வஞ்சனை உள்ளவர்களாக இருக்காதிருங்கள். அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. வேதத்தில் இல்லாதது ஒன்றை பிரசங்கித்தால் தாராளமாக கேளுங்கள், வேதத்தில் இருக்கிறதை பிரசங்கித்தால் அதை கவனித்து கேளுங்கள். ஆகையினாலே அவர்கள் இருவரும் சேர்ந்து வந்து என்ன செய்தார்கள், வஞ்சித்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆண்டவர் ஒருபோதும் அந்த இடத்துல சொல்லல, நீ இப்படி செய் என்று சொல்லி அல்லாவிட்டால் இவ்வளவுதான் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம் என்று சொல்வது அடுத்த காரியம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லிச்சினால், அனனியாவும் சப்ராலும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், தேவரிடத்திலே போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக தடவைகள் நாம் ஊழிக்காரிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம், பல காரியத்தை நாம் அழுப்பி பேசுகிறோம், பல காரியத்தை நாம் தந்திரமாக பேசுகிறோம். இவங்களெல்லாம் தேவன் பின்னால் இருந்து கவனிக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் தேவன் விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், தேவ ஊழிக்காரத்திலே வந்து நாம் எதையும் சொல்லிவிட்டு போய்விடுவோம், அது நம்பிக்கை கூடியதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன், இந்த இடத்திலே அவர்கள் வந்து பேரிடத்திலே சொன்னதை தேவன் கவனித்தார், தேவ ஆவியானவர் கவனித்தார். என்ன சொன்னார் தெரியுமா, நீ தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் போய் சொன்னாய் சொல்லி நினையாத, நீ சொன்னது தேவனுக்கு விரோதமான போய் கண்டதுலாம் பிரச்சனை. தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக போய் சொல்லியிருந்தால் மன்னித்து மறந்து போங்கப்பாண்டு கதைச்சி ஏதாவது செதிரலாம் பாரு. ஆனா தேவனுக்கு விரோதமாக உங்களுக்கு தெரியுமா, எந்த பாவமும் மன்னிக்கப்படுமா, தேவ ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த பாவமும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கிறது. எந்த பாவமும் மன்னிப்பார் ஆண்டவர். ஆனா தேவ ஆவியானவருக்கு விரோதமாக மன்னிக்கவே மன்னிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி எழுத்திலேயே எழுதி வைத்த ஆண்டவர் இங்கே நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ போய் சொன்னாச்சு, ரெண்டு பேரும் விழுந்து மறித்தார்கள் சொல்லி. அதனால பயம் உண்டாயிட்டுதான், அதனால அந்த காலத்தில் கத்தரக்கூடிய பயம் என்ன ஆயிட்டுது, அநேகருக்கு உண்டாயிட்டுது. ஆகையினாலே வஞ்சிக்கிற ஒரு காணிக்கு அல்லாவிட்டால் பொய்யான ஒரு காணிக்கு கர்த்தருக்கு செலுத்தாதிருங்கள். மத்தேயு 5:23-24 வாசிங்கள். மத்தேயு 5:23-24.
ஆகையால் நீ பணிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில், அங்கேதானே பணிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
நாம் ஒரு நாள் நினைக்க கூடாது, என்ன தெரியுமா, காணிக்கையாக நான் போடுகிறது எல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. காணிக்கை தானே தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. இதே மாதிரி தான் நாம் செய்கிற ஊழியங்களும் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. நாம் ஏராளமான தாராளமான காரியங்களை குறித்து நான் பேசிவிட்டேன். நாம் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒருபோது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, காணிக்கை போடனி வருகிற பொழுது உன் பேரில் உன் சகோதரனோடு உனக்கு குறைவுண்டானால் அதை நீ சரிப்படுத்த வேண்டும். அதை நீ சரிப்படுத்தி விட்டு காணிக்கையை போட்டால் அந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், இல்லாவிட்டால் அந்த காணிக்கை தேவையில்லை, அதை நீ கொண்டு போகலாம். ஆண்டவர் சொன்னதில் என்ன, நீ போட்டுட்டு போய் ஒப்புரவான்னு சொல்லி சொல்லல, அங்கால வச்சுட்டு போய் ஒப்புரவாடி, முதல்ல சரிப்படுத்திக்கொள். நான் இதை இந்த வசனத்தை பார்த்த பொழுது நான் சிந்தித்த ஒரு காரியம், ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்ததற்கு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, ஆண்டவர் நான் நினைக்கிறேன், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லாமல் சிலுவையிலே தொங்கி இருந்தா அவர் வெற்றி அடைந்திருப்பாரோன்றது எனக்கு தெரியல. அவருடைய வெற்றிக்கு அதிகம் ஒரு காரணம், அவர் சொன்னார், இவங்க செய்தது எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரு, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, இவங்க தெரியாம செய்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, காணிக்கையை கொண்டு வந்து நாம போட வருவதற்கு முன்பதாக எங்களை நாம் ஆராய வேண்டும். கத்தாவே உம்முடைய கூடாரத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? உத்தமனாய் நடக்கிற மனுஷன், நீதியிலே நடக்கிற மனுஷன் என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து தேவனுக்கு காணிக்கை போட வேண்டும், பரிசுத்தத்தோடு போட வேண்டும், பயபக்தியோடு போட வேண்டும். எதையும் செய்துவிட்டு தைரியமாக வந்து காணிக்கை போடுவதற்கு நினையாதிருங்கள். அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளது. காணிக்கை தசோபாகம் எல்லாம் தேவனுடைய பலிபடுத்தக்கூடியது. பலிபடத்திலே அவர் அங்கீகரிக்கிற காரியங்கள், இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏனோ தான் ஒன்று எதையும் செய்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்டவர்களை அக்கினி கூட பட்சிச்சது. இந்த நாட்கள் பழைய ஏற்பாடாக இல்லாதபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே பற்றி, புதிய ஏற்பாட்டிலே பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்ட அனன்யாஸ் அப்புறம் மரித்து போனார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக காரியம் என்ன தெரியுமா, நாம் செய்கிறவைகளுக்கு பழைய ஏற்பாடு போல சடுதியிலே சில காரியங்கள் நடக்காது இருக்கிறபடியினால் நாம் பயமில்லாமல் சில காரியங்களை செய்கிறோம், பயமில்லாமல் நாம் செயல்படுகிறோம், பயமில்லாமல் காரியங்களை செய்ய நினைக்கிறோம். பொய்யான காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. இன்னைக்கு ஆராதனைக்கு வரவில்லைன்னு சொன்னால் சட்டாரண்டு பொய்யை சொல்லி விடுகிறார். ஏன் ஆராதனைக்கு வரவில்லைன்னா சட்டாரண்டு பொய் இல்லையா? தேவன் அங்கீகரிக்க முடியாது. அடுத்த கிழமை வந்து ஒன்றுமில்லாதது போல தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது. நீ துதிக்கலாம், ஆனால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க ஏற்றுக்கொள்றது அடுத்த பிறகு, நாங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதில்லாலும் சரி ஏதோ கத்தரங்களை நடத்துகிறது தான். ஆனா ஆண்டவர் உன்னையும் என்னையும் அங்கீகரிக்க வேண்டும். முதல்ல போ, காணிக்கையை வைத்து விட்டு போ. எங்க ஆண்டவரே? முதல்ல ஒப்புரவாகி உன்னை சரிப்படுத்திக்கொள், யாராயிருந்தாலும் சரி. அதுக்கு பிற்பாடு கத்தருக்கு நீ காணிக்கை கொண்டு வந்து போடலாம். அது பரிசுத்தமானது, அதை நான் அங்கீகரிப்பேன். ஆகவே காணிக்கை என்பது ஏதோ சபையிலே ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பங்கு சொல்லி நாம் நினைத்து விடக் கூடாது. அது தேவனுக்கு பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஆராதனையில் செயல்படுகிற ஊழியங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை ஆராதனையில் பிரசங்கிக்கப்படுகிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, நாம் ஆவியோடு கருத்தோடு தேவனை பாடுவது, தேவ பிரசன்னம் வருகிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, காணிக்கையும் பலி செலுத்தலும் கர்த்தருக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டிலே வேறு விதமாக செலுத்தினார்கள். அதிலே கொஞ்சம் பார்க்க நான் விரும்புகிறேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் கொண்டு காணிக்கை செலுத்தின விதங்கள். ஆனா வஞ்சனையோடு நாம் காணிக்கை செலுத்தக்கூடாது. சகோதரர்களோடு நமக்கு முரண்பாடு இருக்கிற பொழுது நாம் காணிக்கை செலுத்தக்கூடாது. அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. நாம் காணிக்கையை போடலாம், ஆனா அது தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக வருகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா என்று சொல்வதை நமக்கு தேவனிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த அளவிலே அப்படிப்பட்ட காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்கள், யாத்ராம் 25:1 வாசியுங்கள்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக.
கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லணும். இதெல்லாம் என்னுடைய தைரியமான வார்த்தை இருக்கிறது. என்னுடைய தைரியம் இந்த வார்த்தையில தான் இருக்கிறது. பாருங்க, நீ மோசேக்கு ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னா, நீ ஜனத்துக்கு பாட்டு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? காணிக்கைகளை தேவனுக்கு நீ கொண்டு வா. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவாயாக. இதுல என்ன தெரிகிறது தெரியுமா? உற்சாக பலியை தேவன் விரும்புகிறான் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உற்சாக பலி, இந்த சோர்ந்து ஊழியம் செய்கிறது, சோர்ந்து காரியங்கள் செய்கிறது, வேண்டாத்தனையாக செய்கிறது, விறுவிறுத்து செய்கிறது எல்லாம் தேவன் அங்கீகரிப்பதல்ல. தேவனுக்கு ஊழியம் செய்தா செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இழுபட்டு செய்யக்கூடாது, அதை தேவன் அங்கீகரிக்கிறவர் அல்ல. ஆகையினாலே மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடுத்தா அவங்க இடத்துல வேண்டு, இல்லாட்டா காணிக்க வேணாம். கர்த்தருக்கு கொடுப்பதில ஒரு மனமகிழ்ச்சி இருக்கணும், கர்த்தருக்கு கொடுப்பதில ஒரு விருப்பம் இருக்கணும், கர்த்தருக்கு கொடுப்பதில ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், அது பரிசுத்தமானது. ஏழைகளுக்கு கொடுக்கறதை குறித்து நான் பேசலைங்க, அது வேற. அது அதை குறித்து யோசித்த உடனே எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னு சொல்லி. அது அந்த வார்த்தை அவருடைய வலிமை எவ்வளவு சொல்லி புரிந்து கொள்றீங்களோ எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், இந்த பாரு, ஏழைகளுக்கு நீ கொடுத்தா எனக்கு கடன் கொடுக்கிறார். அதன் வலிமை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒன்ற இடத்திலையும் அதை அவ்வளவுக்கு உயர்த்தி பார்க்கல. தானிக்கு கொடுக்கிற இடத்துல நீ எனக்கு கடன் கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. அது பரிசுத்தமாக இருக்கிறது. தசமா கொடுக்கிற பொழுது நீ எனக்கு கடன் கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. அது பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது சொன்னார் என்ன தெரியுமா? நீ எனக்கு கடன் கொடுக்கிறாய். எவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை தெரியுமா அது? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கட்டவர்களுக்கு அது வேற விதமான ஒரு கொடுத்தல். அது தேவனுடைய சுபாவத்தில் ஒன்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு எப்பொழுதும் இறங்கிக் கொண்டே இருப்பார். அது இருக்கட்டும். அப்படியே மனப்பூர்வமாக கொடுங்க, வேண்டா தெளிவாக கொடுக்க கூடாது. அதான் அனனியா சப்ராளுக்குள்ள இருந்தது பாருங்க. ரெண்டு பேரும் செய்கிற பொழுது ஆரம்பத்தில் செய்தார்கள், இடையில வந்து என்ன சோர்ந்து போய் விட்டார்கள். மனப்பூர்வமாக செய்யணும் பாருங்க. எல்லாத்தையும் செய்யக்கூடாது. என்னுடைய மனப்பூர்வம் இல்லையோ, தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம் என்ற தைரியம் இல்லையோ, அதுல பரிசுத்த எண்ணம் இல்லையோ செய்யக்கூடாது. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வேண்டுங்கப்பா. உற்சாகமாய் செயல்பட, உற்சாகமாய் கனி கொடுக்க, உற்சாகமாய் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க, அதை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இது இருக்கத்தக்கினாக இதுக்கு பின்பாடு எது எதை வேண்டணும் என்று சொல்லி மோசைக்கு சொன்னார். அந்த காலத்துல வேண்டது இந்த காலத்துல வச்சு இதை செய்ய முடியாது என்றாலும் அந்த காலத்தில் அவைகள் விலையுயர்ந்ததும் மதிப்புக்குரியதுமாக இருந்தது. அதை வாசித்த எது எதெல்லாம் சொன்னான்னு சொல்லி சிலது எனக்கே வழங்கல. ஆனா கேட்டுக்கொள்ளுங்க, வாசிங்க தொடர்ந்து.
காணிக்கையாவன பொன்னும்,
பொன்னும்,
வெள்ளியும்,
வெள்ளியும்,
வெண்கலமும்,
வெண்கலமும்,
இளநீரும், இரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும், வெள்ளிய பஞ்சு நூலும், உள்ளாட்டு மயிரும், சிவப்பு தீட்டு ஆட்டுக்கடா தோலும், தகசு தோலும், தீட்டி மரமும், விளக்கெண்ணையும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூபங்களுக்கு சுகந்த வர்க்கங்களும், ஏவோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே,
இரத்தினங்களுமே. இவனத்துக்கு ஆண்டவர் இவைகளை மோசேக்கு சொன்னாரு, ஜனங்களுக்கு சொல்லு, கொண்டு வர சொல்லு, எனக்கு எனக்கு காணிக்கையாக கொண்டு வந்து போட சொல்லி சொல்லி மோசேக்கு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு?
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
பொறுங்க, இதை சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்றாரு தெரியுமா? இதை சொல்லு, ஆனா உற்சாகமாக கொண்டு வந்து கொடுக்கறதுல மாத்திரம் தான் நீ வேண்டாத. தனியா செய்தா வேண்டாத, விருப்பம் இல்லாம செய்தா வேண்டாத, உற்சாகம் இல்லாம செய்தா வேண்டாத, வேண்டா தனியா செய்தா வேண்டாத. இவைகள் தேவனாலே நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இவைகளை மாற்ற முடியாது. இஸ்ரவேலே, புத்திரர் எனக்கு காணிக்கையாக கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் கொண்டு வந்து போடுவார்களா? யாருக்கு? கர்த்தருக்கு. என்னத்தை? காணிக்கை. அப்படி செய்யாத ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டாத, அது தேவையில்லாதது. ஏன் தெரியுமா? அது பரிசுத்தமாக தேவ சமூகத்திலே அங்கீகரிக்க முடியாதது ஒன்றாகும். அல்லேலூயா. மல்கியா முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் இல்லையா? மல்கியா முதலாவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
குமாரந்தன் பிதாவையும் ஊழியக்காரந்தன் எஜமானையும் கண்ணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல பாத்து வச்சுட்டீங்கன்னா, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறோம் சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நீங்க எப்படி செய்யறீங்க, என்ன செய்யறீங்கன்னு சொல்லி திருப்பி ஆண்டவர் கேட்கறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. 6வது வசனத்தில் திருப்பி வாசிங்க.
குமாரன் தன் பிதாவையும்
ஊழியக்காரன் தன் எஜமானனையும்
கனம் பண்ணுகிறார்களே.
நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
நான் எஜமானானால்
எனக்கு பயப்படும் பயம் எங்கே
என்று
சேனைகளின் கர்த்தர்
தமது நாமத்தை அசட்டை
பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் சொல்ல வாசிங்க.
உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணி
எதனாலே ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம்? எதனால நாம செய்கிறோம் ஆண்டவரை? ஆண்டவர் கேட்கிற, நான் பிதாவானால் நான் தேவனானால் எனக்குரிய பயம் எங்கே, எனக்குரிய கனம் எங்கே? எல்லாரும் நாம வெளிப்படையாக வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுனாலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் சொல்லி அர்த்தம் அல்ல. விளங்குறதா? நாம் ஊழியம் செய்கிறபடினா நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பது அர்த்தம் அல்ல, இல்லையா? ஏன்னா அதுக்கு தாராளமாக ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கிறது. என்றாலும் இங்க என்ன சொல்ற, நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? அடுத்த வசந்த வாசிங்க,
என் பரிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உண்மை எதுனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் குடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாய்
பொறுங்க. எனக்கு பிடிச்சதுதான், அதை வேணுமெண்டா உன் அதிபதிக்கு செலுத்து கொண்டு போய், உன் பஸ்ஸுக்கு கொண்டு போய் செலுத்தப்பா. ஆனா எனக்கு செலுத்தாத எதை? கால் ஊனமற்றது, கண் இல்லாதது. பழையாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பலி செலுத்துவதற்கு ஆடு சரியாக இருக்கணும். 100 ஆடு ஆசாரியன் பார்த்து ஆசாரியன் ஓகே பண்ண போறதா அது பலியிடப்பட முடியும். என் நினைத்த ஆட்டை கொண்டு போய் பலியிட முடியாது, அது பரிபூர்ணமாக இருக்கணும். அதுல ஒன்றும் நடக்க கூடாது. கால் சரியா இருக்கு, கை சரியா இருக்கணும், எல்லாம் சரியா, ஒரு சின்ன காயம் கூட இருக்க கூடாது. அதைத்தான் தேவனுக்கு பலி செலுத்தணும் சொல்லி பழையாட்டு சட்டம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி நான் எனக்கு அதுல அது ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. இதை கொண்டு போய் உன் எஜமானுக்கு செலுத்தப்பா, உன் வேலை செய்யற இடத்துல கொண்டு இதை கூட அவங்களுக்கு செலுத்து, ஆனா எனக்கு செலுத்தாத. ஏ, நான் உன் பிதா, நீ என்னை கனம் பண்ண வேண்டும். எப்படி கனம் பண்ண வேண்டும்? சுத்தமானதை தேவனுக்கு கொண்டு வந்து கனம் பண்ணுங்க, ஒழுங்கானதை தேவனுக்கு கொண்டு வந்து கனம் பண்ணுங்க, பரிசுத்தமானதை தேவனுக்கு கொண்டு வந்து கனம் பண்ணுங்க. அதை தேவன் அங்கீகரிக்கிறவர், அதை தேவன் விரும்புகிறவர், அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஐயா. எஜமான்களுக்கும் நம்முடைய மதிப்புக்குரியவர்களுக்கும் செலுத்தாதது ஒன்றை தேவனுக்கு செலுத்துவதற்கு துணியாதிருங்கள். நாம் கனம் பண்ணிடத்திலே கொடுக்க முடியாதது ஒன்றை தேவனிடத்திலே உன் பிதாவினிடத்திலே கொடுப்பதற்கு துணியாதிருங்கள். அது தகுந்ததல்ல, அது ஏற்றதல்ல. அப்படியானால் தேவன் நம்மை பார்த்து கேட்பது என்ன தெரியுமா? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? எங்க இல்லையாண்டவரே, என்ன ஆண்டவரே, யாமாண்டவரே, இல்லையாண்டவரே. எஜமான்களோடு நாம் நடந்து கொள்கிற விதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. நாம் எல்லாரும் ஏறத்தாழ வேலை செய்கிறோம். எஜமான்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ளுவோம்? ஏக்கு தப்பானது இது கொண்டு போய் எது செயல்படுத்துவோமா? இல்லை. அதே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க வாசிங்க, அந்த வசனம் புள்ள வாசிங்க, அந்த வசனத்தை புள்ள வாசிங்க.
நீங்கள் கண் ஊனமானதை,
நீங்க கண் ஊனமானதை கொன்றாதீங்கப்பா.
நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் குடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார்.
ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா? என்ன தெரியுமா கேட்கிறாரு? எஜமானுக்கு கொண்டு போய் அதை கொடுப்பா, அவன் உன் முகத்தை பார்க்கிறானான்னு சொல்லி பார்ப்போம். அவன் உன் முகத்தை பார்க்கிறானான்னு சொல்லி பார்ப்போம். கண் இல்லாதது ஊனமட்டதை கொண்டு போய் நீ பலி செலுத்துக்கிறியே தேவனுக்கு, அதை உன் எஜமானுக்கு கூட அவன் உன் முகத்தை பார்க்கிறான். அவனே உன் முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிற பொழுது நான் உன் பிதாவாகிய தேவன் உன் பரிசுத்த கர்த்தர் உன்னை எப்படிப்பா பார்ப்பது? இந்த வருஷத்திலே வெளிச்சத்திலே நடவுங்கப்பா, வார்த்தையிலே நடவுங்க, தேவ வசனத்திலே நில்லுங்க. ஏதோ கேட்டு 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 அப்படியே விட்டு விட்டுட்டு போகாதீங்க. வசனத்திலே வளருங்க. இந்த வருஷத்துல வார்த்தைகளை கை கொள்ளுங்க, வார்த்தைகளில் நின்று புடியுங்க. தொடர்ந்து வாசிங்க.
இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்ம இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார்.
அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர். அவரை பார்த்து கெஞ்சுங்கப்பா, அவரை பார்த்து நோக்குங்கப்பா, அவரை பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க. இதுவரைக்கும் நான் செலுத்தின பலி, இதுவரைக்கும் நான் செலுத்திய காணிக்கை, இதுவரைக்கும் நான் செலுத்திய தசமபாங்கள் எல்லாம் உங்களால் அங்கீகரிக்கப்பட்டதா என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கேளுங்கள். கர்த்தருக்கு செலுத்துவதிலே கவனமாயிருங்கப்பா. நீங்க யாருக்கும் செலுத்தல் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு நாம கொடுக்கணும், அதை பரிசுத்தமாய் செயல்படுத்தணும். பல்கியா 3:7
நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசோபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறாராம்? சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்து மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசோபாகத்திலும் காணிக்கைகளும் தானே என்று சொல்லி அங்கே நாம் வேதத்தில் வசனத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை நாம் வஞ்சியாமல் இந்த வருஷத்திலே வாழுவோம். தேவனை நாம் வஞ்சிக்க கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை வாழ வைத்திருக்கிற தேவன், உன் பிள்ளைகள் மீது நோக்கமாயிருக்கிற அந்த தேவனை என்ன செய்ய வேண்டும்? வஞ்சியாதிருக்க கற்றுக்கொள்ளுங்க. காணிக்கையை செலுத்துகிற பொழுது பரிசுத்தோடு செலுத்துங்க, வஞ்சித்து செலுத்தாதீங்க. தசோபாகத்தை செலுத்துகிற பொழுது பயபக்தியோடு தேவனுக்கு செலுத்துங்க, அதை வஞ்சித்து செலுத்தாதிருங்க. வேதத்தில் இல்லாதது ஒன்று இருந்தால் அதை செய்யாதிருங்கள், செய்ய சொன்னதை செய்யுங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள்? தசோபாகத்திலும் காணிக்கைகளும் தானோ? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே, இந்த புது வருஷத்துல, தேவ வார்த்தையிலே நாம் வளர, வார்த்தையிலே நிற்க விரும்புகிற நம்மளை பார்த்து நாம் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் தேவனை வஞ்சிக்கிறோமா? நாம் தேவனை வஞ்சிக்கிறோமா? தேவ பிள்ளைகளாகி இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு காணிக்கையின் தசோபாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை உண்மையாய் செலுத்த வேண்டும், அதை பரிசுத்தமாய் செலுத்த வேண்டும். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆசாரியனாயிருந்து நீ கூட தசோபாகம் செலுத்த வேண்டும். அதுல சில வார்த்தைகளை நாம் வாசித்துக் கொண்டு வந்துட்டு, அதுல என்ன தெரியுமா? என்னிடத்துல கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவனுக்கு என்று சொல்லி பயபக்தியாயும் கனமாயும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தசோபாகம் காணிக்கை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தோடும் பயபக்தியோடும் செலுத்த வேண்டியது கட்டாயமானது. அதிலே உண்மை இருக்க வேண்டும், அதிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், அதிலே பயபக்தி இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் செய்வதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. அதனாலதான் முதல்ல நான் பேசிவிட்டேன், விருப்பத்தோடு செய்யுங்கள், அதை பரிசுத்தோடு செய்யுங்கள். தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் தசோபாகம் செலுத்துவதே கர்த்தருக்கு முன்பாக சரியானது. ஆசாரியர்கள், தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு தசோபாகம் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. ஆகையினாலே அது நானாயிருக்கலாம், நீங்களாயிருக்கலாம், எவராயிருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக தசோபாகம் காணிக்கை நாம் செலுத்த வேண்டியது கட்டாயமானது. அதை நாம் மறந்து விடாதபடி கேட்கிறேன். ஏன் சொல்லிச்சுன்னா, இதிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஒரு வழி அது ஆசீர்வாதம் தங்கிச்சோ தங்கில்லையோ அதை அங்கே வையுங்க. ஆனால் தேவனை நாம் வஞ்சியாமல் இந்த காரியத்திலே செயல்பட வேண்டும் இல்லையா? இந்த காரியத்தை பேசுவதற்கு எல்லாருக்கும் விருப்பம் வராது. எனக்கே இது ஏன், இது ஏன் பேசுவான், இதை குறித்து ஏன் பேசுவான், இதை விட நல்ல காரியங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. ஆனால் இதையும் பிரசங்கிகளாக இருக்கிறவர்கள் சபையிலே போதிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது, அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறதை விருப்பத்தோடு செய்வோம்ப்பா, விருப்பத்தோடு செய்வோம், ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒரு சில நாம பாக்கணுச்சுன்னா, தசமாதத்தை போடுவோம், பிறகு போடாம விடுவோம், பிறகு ரெண்டு மாசம் போடுவோம், பிறகு நாலு மாசம் போடா, இது எல்லாம் ஒழுங்கானது கிடையாது. இது தேவ பார்வையில் சரியானது என்று சொல்லி நாம் அங்கீகரிக்கவும் முடியாது. அது பரிசுத்தமானது. நாம வேலைக்கு போக முடியாது, நினைச்சு நினைச்சு போயிட்டு வர முடியுமா? அதான் ஆண்டு வச்சுனா, நீ உன் எஜமானை கொண்டு எப்படி செய்யப்பா? நான் எனக்கு செய்யாது, எனக்கு செய்யாது, தேவனுக்கு செய். தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து கொடுங்கப்பா, அதை பரிசுத்தமாக கொடுங்க. நான் யோசித்து பார்த்தேன் இல்லையா, நம்முடைய சபையில இருக்கிறவர்கள் எல்லாரும் தசமாவும் காணிக்கையும் சரியாக போடுவார்களாக இருந்தால் நாளையும் வேண்டுவது பெரிய வேலை கிடையாது. சரியாக போடுவார்களாக இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக வஞ்சியாதிருங்கள், ஒழுங்கற்ற விதத்திலே ஊழியம் செய்யாதிருங்கள், அதை பரிசுத்தமாக எண்ணுங்கள். கர்த்தருக்கு இது பரிசுத்தமாப்பா, நான் பரிசுத்தமாய் செய்கிறேன், தேவனுக்கு நான் இதை செய்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவனினாலே. அந்த ஆண்டவருக்கு நாம் இந்த வருஷத்திலே காணிக்கையும் தசவ பாகத்தையும் பரிசுத்த எண்ணத்தோடு செலுத்துவோமாக, பயபக்தியோடு செய்வோமாக. ஊழியம் செய்வது பெரிய காரியம் கிடையாது பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஊழியம் எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம் பாருங்க, எல்லாரும் செய்யலாம் பாருங்க, கூட்டலாம், துடைக்கலாம், சகலத்தை செய்துட்டு போயிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் இங்கே. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கோல் எப்படி இருக்க தெரியுமா? நான் கர்த்தருக்கு இதை செய்கிறேப்பா, ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஒரு மனுஷன் இங்க இருக்கிற ஒருவருக்கு நான் செய்யல, நான் செய்கிறது தேவனுக்கு செய்கிறேன், கர்த்தருக்கு நான் செய்கிறேன். ஆகையினாலே கர்த்தருக்கு கொடுங்க. கொடுத்தலை குறித்து நான் பல விதத்துல பேசுறதுக்கு எனக்கு விருப்பம், இதோட முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு கொடுங்க, ஆனா அதை பயபக்தியோடு செய். தசவம் காணிக்கை என்பது அவருடைய பண்டைய சாலை கதை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க.
ஆலயத்தில் அகதாரம் உண்டாயிருந்து படிக்க தசவாங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனகளிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று.
ஆண்டவர், நீ தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு நீ தசவபாகத்தை கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரன் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுவரைக்கும் தேவன் சொன்ன எந்த வார்த்தைகளையும் அவர் மாறவே இல்லை, மாறவே இல்லை பாரு. அதனால கர்த்தருடைய காரியத்திலே கருத்தா இருங்க, பயபக்தியாக இருங்க, உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. ஆண்டவரே, நான் போடுகிறேன், இது உமக்கென்று நான் போடுகிறேன். தொடர்ந்து காரியங்களை செய்யுங்கப்பா, தொடர்ந்து காரியங்களை செய்யுங்க. ஏன் தெரியுமா? அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஹாலலூயா. தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா.